ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 4. பகவானுடைய 21 அவதாரங்களை பற்றி மிகவும் விரிவாக தெரிந்து கொண்டோம். இவை அனைத்திலும் பரிபூர்ணமான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமே என்று ரிஷிகள் தேவர்கள் அனைவராலும் உரைக்கப்படுகின்றது. கிருஷ்ணருடைய அவதாரமானது ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரம், தேஜஸ் ஆகிய 6 குணங்களும் நிறைந்தது. பரிபூர்ணமான ஷட் குணங்கள் நிறைந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்று கூறப்படுகின்றது. பகவானின் கணக்கில்லாத மற்றைய அவதாரங்களும் சுத்த சத்துவமயமான அனிருத்தனிடமிருந்தே உண்டாகின்றன. பகவான் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்து அசுரர்களை அழிக்கின்றான், நல்லவர்களை காக்கின்றான். இதுவே அவனுடைய திருவிளையாடல் ஆகும். இந்த பரீட்சித்து மன்னனின் பெயரை நாம் பலமுறை கூறியிருந்தாலும் அவர் யார் என்று இன்று நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் வேறு யாருமல்ல, அர்ஜுனனின் பேரனாவார், உபமன்யுவின் பிள்ளை ஆவார். இந்த பாகவதத்தை கேட்கும் பொழுது அவருக்கு வயது 16. ஆம், மிகச் சிறந்த மன்னனான பரீட்சித்து 16 வயதில் ஒரு முனிவரின் சாபத்தினால், மகன் அளித்த சாபத்தினால் 7 நாட்களில் இறந்து விடுவோம் என்று அறிந்தார். மோட்சம் பெற வேண்டி தவம் மேற்கொண்டார். அப்பொழுதுதான் சுகபிரம்ம முனிவரின் மூலம் பாகவத கதையை கேட்டு மோட்சம் அடைந்தார். பரீட்சித்துவின் கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் எனில் பாரதத்தில் நடைபெற்ற சில முக்கியமான சம்பவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சூதாட்டத்தில் போர் ஆரம்பிக்கின்றது. பாஞ்சாலியை நடு சபையில் நிற்க வைத்து துரியோதனன் மானபங்கப்படுத்துகின்றான். அப்பொழுது அவன் தொடையை முறித்து கொள்வேன் என்று சபதம் செய்தார் பீமன். அதன்படியே யுத்தத்தில் துரியோதனனின் தொடையை முறித்து கொள்கின்றார். அவன் தனது துடைகள் முறிந்து யுத்தகளத்தில் விழுந்து கிடக்கின்றான். அந்த நேரத்தில் துரோணாச்சாரியாரின் மகன் துரியோதனனின் நண்பனான அஸ்வத்தாமன் துரியோதனனை கண்டு மனம் புழுங்குகின்றான். துரியோதனனின் மனதை குளிர்விக்க எண்ணி பாண்டவர்களின் போர்ப்பாசறைக்குள் இரவில் நுழைந்து பஞ்ச பாண்டவர்களை கொள்வதாக நினைத்து பஞ்ச பாண்டவர்களின் பிள்ளைகளை, அதாவது உப பாண்டவர்கள் என்று பெயர் கொண்ட திரௌபதியின் 5 பிள்ளைகளை கொன்று தலைகளை வெட்டி பொற்களத்தில் இருந்த துரியோதனனிடம் எடுத்து கொண்டு போய் காண்பித்தான். அந்த நேரத்தில் பாண்டவர்களை கிருஷ்ணர் வெளியே அழைத்து சென்றிருந்தார். அது அறியாத அஸ்வத்தாமன் உப பாண்டவர்களை பாண்டவர்கள் என்று எண்ணியே கொன்றுவிட்டான். அத்தலைகளை கண்ட துரியோதனன் மிகவும் கோபம் கொண்டான். அடே அஸ்வத்தாமா, இது பாண்டவர்களின் பிள்ளைகள் அல்லவா? அரியா பிள்ளைகளை கொண்டிருக்கின்றாயே, அதுவும் போரில் கொண்டிருந்தால் பரவாயில்லை, இப்படி கோழி போல பாசறையில் உறங்கியவர்களை கொண்டிருக்கின்றாயே என்று கடிந்து கொண்டான். தனது ஆச்சாரியாரின் பிள்ளை இப்படி ஒரு அசட்டுத்தனமான காரியத்தை செய்ததை அவனும் விரும்பவில்லை. இங்கோ பிள்ளைகள் 5 பறி கொடுத்தவளான திரௌபதி கதறி அழுது கொண்டிருந்தாள். விவரங்கள் அறிந்து கிருஷ்ணருடன் திரும்பினார்கள் பாண்டவர்கள். அர்ஜுனன் அஸ்வத்தாமனை உனது கண்முன் கொண்டு வந்து கொள்வேன் என்று திரௌபதிக்கு சூளுரைக்கின்றான். அதேபோல் பல்வேறு முயற்சிகள் செய்து அஸ்வத்தாமனை கட்டி இழுத்து வந்து திரௌபதியின் முன்னால் நிறுத்துகின்றான். அவனை கொள்வதற்காக தனது வாளையும் ஓங்குகின்றான். அந்த நேரத்தில் திரௌபதி கூறுகின்றாள், வேண்டாம், இவனை கொன்றுவிட வேண்டாம். இவன் தங்களது ஆச்சாரியரின் குமாரன் அந்தணன். இவனை கொள்வதால் நமக்கு பாவம் ஏற்படும். மேலும் இவனது தாயாரும் என்னை போல் பிள்ளையை பறிகொடுத்து விட்டு கதற வேண்டாம் என்று கூறுகின்றாள். ஆனால் பீமனோ அவனை கண்டிப்பாக கொன்றுவிட வேண்டும் என்று கூறுகின்றான். இதனை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனிடம் கூறுகின்றார், அர்ஜுனா, இரு பக்கமாகவும் தீர ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். அரியா பிள்ளைகளை கொண்டுவிட்டான், எனவே இவனுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும். ஆனால் இவன் அந்தணன், ஆகையால் இவனுக்கு உயிர் சேதம் கூடாது, அதனால் யோசித்து முடிவெடு என்று கூறுகின்றார். அதன்படி அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் தலைமுடியையும் அதிலிருந்த ரத்தனத்தையும் எறிந்து விடுகின்றான். இது பிராமணருக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய தண்டனையாகும். ஆம், ஒரு பிராமணரின் இருப்பிடத்தை விட்டு வெளியேற்றுவது, அவர்களது தலையை தலைமயிரை அறுத்து மொட்டை அடிப்பது, தனத்தை பிடுங்கிக் கொள்வது ஆகிய காரியங்கள் உயிர் வதத்திற்கு சமமானதாகும். சரீர தண்டனை பிராமணர்களுக்கு கிடையாது. ஆகையால் மேற்கூறிய மூன்றும் அஸ்வத்தாமாவுக்கு செய்யப்பட்டன. பின்னர் தனது பிள்ளைகளின் கர்ம காரியங்களை செய்தார்கள் பாண்டவர்கள். தனது பிள்ளைகளுக்கும் போரில் இறந்து பிரேத உருவத்துடன் இருக்கும் பந்துக்களுக்கும் சிரார்த்தம், தர்ப்பணம் முதலியவைகளை செய்வதற்காக ஸ்ரீ கிருஷ்ணன் முதலியோருடன் கங்கை கரைக்கு சென்றார்கள் பாண்டவர்கள். மரணம் அடைந்தவர்களுக்கு ஜலம் கொடுத்து கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களில் அபிஷேகம் புரிந்ததாலும் கங்கா நதியில் ஸ்நானம் செய்ததாலும் பரிசுத்தர் ஆனார்கள். 100 பிள்ளைகளையும் இழந்த திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் திரௌபதியையும், கர்ணனை இழந்த குந்தியையும், பந்துக்களின் இழப்பினால் வருந்திய ஏனோயரையும் பார்த்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகின்றார். காலதேவன் தனது கடமையை ஜனன மரணாதி விஷயங்களை செய்விக்க வேண்டியதை விளக்குகின்றார். அனைவரையும் சமாதானப்படுத்துகின்றார். அவர்களது ஆத்மசாந்தியும் அடுத்தடுத்த பிறவிகளும் அவர்களது கர்மாவின்படி அமைவதே உலக நியதி என்று எடுத்துரைக்கின்றார். சூதாட்டங்களில் வஞ்சனை செய்து துரியோதனாதிகள் பறித்து கொண்ட யுதிஷ்டிரனின் சொந்த ராஜ்யங்களை மீட்டுக் கொடுக்கின்றார். மந்திரம், தட்சிணை ஆகியவற்றில் சிறிதும் குறைவின்றி தர்மரான யுதிஷ்டிரனை கொண்டு 3 அஸ்வமேத யாகங்களை செய்வித்து பரிசுத்தமான அவனுடைய கீர்த்தியை உலகம் முழுவதும் பரவும்படி செய்தார் பகவான். பிறகு அனைவரிடமும் விடைபெற்று தனது அரசபுரியான துவாரகைக்கு செல்ல நிச்சயித்து தனது நண்பரான உத்தவருடன் ரதத்தில் ஏறும் சமயத்தில் மிகவும் பயந்தவளாய் தழுதழுப்புற்ற நடைகுடை பாவனையுடன் வழியில் நின்ற உத்தரையை கண்டார். அர்ஜுனனின் பிள்ளையும் ஊரில் வீர மரணம் ஏறியவனுமான அபிமன்யுவின் மனைவி ஆவாள் உத்தரை. அவ்வாறு நின்ற உத்தரையானவள், தேவாதி தேவனே, ஜகத்ரக்ஷகனே, சூக்ஷ்ம அர்த்தங்களையெல்லாம் அறியும் தன்மையுடையவனே, காக்க வேண்டும் காக்க வேண்டும், உம்மையெல்லால் எம்மை காக்க வேறு யாரும் இலர் என்கின்றாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தேரில் ஏறாமல் தாமதிப்பதை கண்டவள் மேலும் உரைக்கின்றாள். பிரபு, அக்னியாய் ஜொலிப்பதும் இரும்பினால் செய்யப்பட்டதுமான ஒரு பானம் என்னை துரைத்து வருகின்றது. நான் கர்ப்பவதி ஆதலால் எனது கர்ப்பம் பாழாகாமல் எமது குலம் தழைக்க காத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். பக்தர்களிடம் மிகவும் கருணை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நடக்கப் போகும் விபரீதங்களை எல்லாம் தனது அளவற்ற ஞானத்தால் அறிந்து கொண்டார். ஆம், அதாவது அர்ஜுனனால் அவமானப்படுத்தப்பட்டு திரும்பிய அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் ஒரே வம்சவருத்தியான அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் வளரும் கருவினை அழிப்பதற்காக அபாண்டவேய அஸ்திரத்தை ஏவியுள்ளான் என்று அறிந்தார். அவை பாண்டவர்களையும் நோக்கி சீறிவர அவற்றையும் தனது சுதர்சன சக்கரத்தினால் தடுத்து உத்திரையின் கர்ப்பத்தில் நுழைந்த அபாண்டவேய அஸ்திரத்தையும் தானே உட்புகுந்து சுதர்சன சக்கரம் தவிர வேறு எதனாலும் அழிக்க முடியாத அந்த அஸ்திர நெருப்பினை அணைத்து கர்ப்பத்தில் வளரும் குழந்தையை காத்தார் பரந்தாமன். கர்ப்பத்தினுக்குள் இருந்த குழந்தை அப்பொழுதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை சக்கராயுதத்துடன் தரிசனம் செய்தான். இவ்வாறு தனது வம்சத்தை கிருஷ்ணன் காப்பாற்றியதை கண்ட குந்தி தேவி தனது நமஸ்காரங்களை கிருஷ்ணனுக்கு தெரிவிக்கின்றாள். அனைவருக்கும் காண கிடைக்காத அனைத்து உலகிற்கும் இரட்சகனான பரபிரம்மே, கிருஷ்ணன் என்னும் பெயருடைய உனக்கு என் நமஸ்காரம் என்கின்றாள். வசுதேவனின் குமாரனாகிய வாசுதேவன் என்ற பெயருடைய உனக்கு என் நமஸ்காரம். தேவகிநந்தன் என்ற பெயருடைய உனக்கு என் நமஸ்காரம். நந்தகோபனின் குமாரன் என்ற நந்தகுமாரனுக்கு என்னுடைய நமஸ்காரம். கோ சம்ரக்ஷணை செய்த கோவிந்தனே, உனக்கு என் நமஸ்காரம். தாமரை மாலை அணிந்து தாமரை கண்கள் கொண்டு தாமரை பாதங்கள் உடையவனே, உனக்கு என்னுடைய நமஸ்காரம். அரக்கு மாளிகையிலிருந்து எங்கள் அனைவரின் உயிரையும், துரியோதனன் சபையில் எங்கள் பாஞ்சாலியின் மானத்தையும், தற்பொழுது உத்திரையின் கர்ப்பத்தில் இருக்கும் எங்களது குலக் குழந்தையும் காத்து எங்களை பெற்ற தாய் போலும் உற்ற பந்துக்களாகவும் காத்து நிற்கின்றாயே. நீ வந்து காப்பாய் என்றால், உனது தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும் என்றால் எங்களுக்கு ஆபத்துக்கள் அடிக்கடி நேரட்டும் ஐயா. உன்னையே சரணடைந்து உன் பாதங்களையே நம்பியுள்ளோம் நாங்கள் என்று உரைத்தாள் குந்தி தேவி. மேலும் அவள் பகவானை போகின்றாள். பகவானே, நீ தண்டனை செய்வதும் கடைசியில் அனுகிரகமாகவே முடிகின்றதல்லவா? பூதனை, சகடாசுரன், யமனார்ஜுனங்கள், குவாலயா பீடம், சானூரன், முஷ்டிகன், கோசலன், கம்சன் முதலியவர்களை நீ நிகிரகம் செய்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் உனது திருமேனி சம்பந்தம் ஏற்பட்டதால் மோட்சத்தையே அளித்தாயல்லவா? கர்மங்கள் அற்றவனும் எல்லோருக்கும் அந்தராத்மாவாக இருப்பவனுமாகிய நீயே வராகமும் ஆனாய். பார்கவர், ஆத்ரேயர், கர்த்தமர் முதலிய ரிஷிகளானாய். யாதவன் ஆனாய். மத்ஸ்யம், கூர்மமானாய். இடைச்சியாகிய யசோதையின் கயிற்றுக்குள் அடங்கினாயல்லவா? ஹே பிரபு, உன்னை நம்பி பிழைக்கும் நண்பர்களாகிய எங்களை இப்பொழுது விட்டுவிட்டு போகின்றாயல்லவா? உன்னை நாங்கள் கண்டது உன்னுடைய கருணையே. கதாதரனே, கௌமேதகி என்னும் கதையை பிடித்துள்ளவனே, என்னை சேர்ந்த பந்துக்களாகிய பாண்டவர்களிடத்திலும் கிருஷ்ணர்களிடத்திலும் எனக்கு இருக்கின்ற பாசத்தை அறுத்து விடுவாயாக. மதுபதி, உன்னிடத்தில் எனக்கு பிரீதி மாறாமல் இருக்கும்படி அருள் புரிவாயாக என்று வேண்டுகின்றாள். பகவான் குந்தியையும் மற்றவர்களுக்கும் அருளி அப்படியே ஆகட்டும் என்று கூறுகின்றார். அன்பினால் யுதிஷ்டிரன் தடுத்ததால் அவருடன் அஸ்தினாபுரத்திற்கே திரும்புகின்றார். அஸ்தினாபுரத்தில் நடந்த மகோன்னத நிகழ்ச்சிகளை காண்போம். பாண்டவர்களின் குலத்தை காப்பாற்றிய பகவானை குந்தி தேவி விதமாக துடிப்பாடுகின்றாள். இது குந்தி ஸ்துதி என்று புகழப்படுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணா சமஸ்த லோகங்களுக்கும் சுகம் விளைவிப்பவனே, அர்ஜுனனுக்கு மிகுந்த நண்பனே, பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் தேவதைகளுக்கும் உள்ள மன வருத்தத்தை போக்குவதான அவதாரங்கள் உடையவனே யோகேஸ்வரா என்று மதுரமான மொழிகளால் புகழப்பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணன் தனது மந்தகாச புன்னகையினால் அனைத்தையும் ஏற்றருளினான். அஸ்தினாபுரத்தின் அரசனாக திகழ்ந்தாலும் தர்மபுத்திரன் மிகவும் மனக்குழப்பமுடையவனாக இருந்தான். அதாவது, பாரத போரில் பந்துமித்திரர்கள், ஆச்சாரியர்கள், மாமன்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு எவ்வாறு நிம்மதியாக இருக்க இயலும் என்று வருந்துகின்றான். ஸ்ரீ கிருஷ்ணன் முதலியோர் யுத்த தர்மத்தில் கொள்வது தவறல்ல என்று எடுத்துரைத்த போதிலும் மனம் அமைதியடையாமல் இருந்தான். பிரஜைகளை பாதுகாக்கும் அதிகாரத்தில் உள்ள மன்னவன் தர்ம யுத்தம் செய்து சத்துருக்களை வதைப்பதினால் எந்தவித பாவமும் சேராது, அதுவே தர்மமும் கூட என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியதையும் தர்மரது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. போரில் இறந்த பந்துக்களின் பெண்டிருக்கும் என்னால் அபகாரம் நேர்ந்ததல்லவா? இவ்வாறு பிராணிஹிம்சையினால் உண்டான பாவம் 1000 யாகங்கள் செய்தாலும் போக்க முடியாதென்று அஞ்சுகின்றேன் கிருஷ்ணா என்று பலவாறாக தர்மபுத்திரன் தான் பிரஜைகளுக்கு துரோகம் செய்ததாக நினைத்து வருந்தி சொர்க்கம் செல்வதற்கு சாதகமான தர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணலானார். அந்த எண்ணத்தின்படியே யுத்த பூமியாகிய குருக்ஷேத்திரத்தில் அடி உண்டு விழுந்து கிடக்கின்ற பீஷ்ம பிதாமகரை காண்பதற்காக புறப்பட்டு செல்கிறான். அப்பொழுது அவனது தம்பிகள் யாவரும் தத்தமது ரதங்களில் ஏறிக்கொண்டு தர்மபுத்திரரை பின்தொடர்ந்தார்கள். அவ்வாறே ஸ்ரீவியாசர், தௌமியர் முதலான ரிஷிகளும் தர்மரை பின்தொடர்ந்தார்கள். பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தானுமாக ரதத்தில் ஏறிக்கொண்டு தர்மபுத்திரரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தர்மன் யக்ஷர்களோடு கூடிய குபேரன் போல பிரகாசமாக திகழ்ந்தான். யுத்தகலத்தில் ஆகாயத்தில் இருந்து நழுவிய தேவன் ஒருவன் விழுந்து கிடப்பது போல பீஷ்ம பிதாமகர் விழுந்து கிடந்தார். ஸ்ரீ கிருஷ்ணனை முன்னே நிறுத்தி பாண்டவர்கள் மற்றும் ஏனையோர் பீஷ்மரை வணங்கினார்கள். இவ்வாறு கூறிய சுத புராணிகர் சௌனக முனிவரை பார்த்து பாகவத கதையினுள் நிகழ்ந்த மகாபாரத கதையின் ஒரு பகுதியை தொடர்ந்து கூறலானார். பரத வம்சத்தில் சிறந்தவராகிய பீஷ்மரை பார்க்க பிரம்ம ரிஷிகள் அனைவரும் தேவரிஷிகளும் ராஜரிஷிகளும் சேர்ந்து சென்றிருந்தார்கள். அவர்களில் சிலரை சொல்கின்றேன் கேளும் என்று கூறுகின்றார் சுதர். பர்வதர், நாரதர், தௌம்யர், பகவானான பாதராயணர், பிருஹதஸ்வர், பரத்வாஜர், பரசுராமர் மற்றும் அவருடைய சிஷ்யர்களான வசிஷ்டர், இந்திர பிரதமர், திரிதர், கிருதசம்தர், அசிதர், கக்ஷிவான், கௌதமர், அத்ரி, கௌசிகர், சுதர்சனர் ஆகியோரோடு பரிசுத்தர்களான பிரம்மராதர் முதலிய முனிவர்களும் கஷ்யபர், அங்கிரசு முதலியோரும் தத்தமது சிஷ்யர்களோடும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். மிகுந்த பாக்கியங்களை உடைய அவர்கள் எல்லோரும் அங்கு வந்திருப்பதைக் கண்டு தர்மங்களை உணர்ந்தவரும் தேச காலங்களையெல்லாம் அறிந்தவரும் அஷ்டவசுக்களில் சிறந்தவருமாகிய பீஷ்மர் அவரவர்க்கு தகுந்தபடி பூஜை செய்தார். மேலும் ஜெகதீஸ்வரனும் மாயையால் திருவுருவங்கள் எடுப்பவனாகிய பகவானான கிருஷ்ணர் தன்னுடைய எதிரில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவருடைய பிரபாவத்தை அறிந்தவர் ஆகையால் மனதில் தியானித்து மானசீகமாக உபச்சாரங்கள் செய்து பூஜைகள் செய்தார். அதன்பின் தன்னை பணிந்து அமர்ந்துள்ள பாண்டவர்களை பிரீத்தியின் மிகுதியால் கண்ணீரெல்லாம் கண்களை மறைக்கப் பெற்று பின்வருமாறு கூறுகின்றார். ஓ தர்மபுத்திரனே, ஆ இதென்ன கஷ்டம்! பிராமணர்களையும் தர்மத்தையும் பக்தர்களையும் கைவிடாதவனாகிய பகவானை அருகில் கொண்டிருக்கும் நீங்கள் இப்படி வருத்தப்பட தகுந்தவரல்லவே! சுகமாக ஜீவிக்க தகுந்தவரே தாங்கள். இப்படி வருத்தப்படுவது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது. பாண்டுவின் மரணத்திற்கு பின்னர் இளம் பிள்ளைகளான உங்களை கொண்டு பல வகையான துன்பங்களை அனுபவித்தாள் குந்தி தேவி. வளர்ந்த பின்பும் அரியணை ஏறாமல் எத்தனை எத்தனை ஆபத்துக்கள்! உங்களுக்கு ஏற்பட்ட வருத்தங்கள் அனைத்தும் காலத்தினால் நேர்ந்ததென்றே நினைக்கின்றேன். காலமே உலகத்தை எல்லாம் தனது அதீனத்தின் மேல் நடத்துகின்றது. ராஜாவான தர்மபுத்திரனும் கதையை கையில் ஏந்திய விருகோதரனும் அதாவது பீமனும் அர்ஜுனனும் திரௌபதியும் காண்டீவம் என்னும் வில்லும் நண்பனான ஸ்ரீ கிருஷ்ணனும் இருக்கும் இடத்தில் கூட ஆபத்துக்கள் விளைந்தமை அற்புதத்திலும் அற்புதம். ஸ்ரீ கிருஷ்ணனும் காலத்தையே அனுசரிப்பவனாக இருக்கின்றான் போலும். அதனால் தான் இத்தகைய ஆபத்துக்கள் விளைந்துள்ளன. இந்த கிருஷ்ணனுடைய அபிப்பிராயத்தை அறிய முயன்ற பண்டிதர்களும் கூட பிரம்மாதிகளும் கூட மதிமயக்கம் பெறுகின்றார்களே அன்றி உண்மையை அறிய முடிவதில்லை. எனவே உலகத்தில் ஏற்படும் சுகதுக்கங்கள் அனைத்தும் கிருஷ்ணன் என்னப்படி விளைவுகளே. ஆகையால் தர்மரே, இதை நீர் அறிந்து கொண்டு அவன் நடத்த நீர் நடப்பவனாகி சிறந்த அரசனாய் பிரஜைகளை பாதுகாத்து வருவாயாக என்று கூறுகின்றார். இந்த கிருஷ்ணரது ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்கின்ற ஆறு குணங்களும் கொண்ட பரம புருஷன் நாராயணனாய் இருந்தாலும் தனது உருவத்தை மறைத்து கொண்டு யாதவர்கள் இடையில் தானும் ஒரு யாதவனாய் திரிகின்றானே, இந்த பண்பை என்னவென்று சொல்லுவது! மிகவும் இரகசியமான இந்த கிருஷ்ணனுடைய மகிமையை பகவானான சிவனும் தேவரிஷியாகிய நாரதரும் பகவானான கபிலரும் அறிவார்கள். எவனே நீ அம்மானுடைய பிள்ளை என்றும் மந்திரியாகவும் தூதனாகவும் சிநேகிதனாகவும் சாரதியாகவும் வைத்து கொண்டாயோ அத்தகைய எண்ணங்களையும் உறவுகளையும் உங்களுக்குள் அந்தராத்மாவாக இருந்து விளைவிப்பவனும் அவனே அல்லவா? தனக்கு நிகரான வேறு பொருள் இல்லாதவன் அவன். இவனுக்கு உட்படாமல் சுதந்திரமாக இருக்கும் பொருள் என்று ஒன்றுமே இல்லையப்பா. மன்னவனே, இவன் ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் தனது பக்தர்களுக்கு அருள் புரியும் தன்மையுடையவன். இதோ என் பிராணனை விட முயன்று கொண்டிருக்கும் நேரத்தில் என்னுடைய எதிரில் வந்து நின்று தரிசனம் கொடுத்தான் அல்லவா? இவனிடத்தில் பக்தியுடன் மனதை நிலைநிறுத்தினால் வாக்கினால் இவனுடைய நாமத்தை மாத்திரமே மொழிந்து கொண்டு தேகத்தை விடுகின்ற யோகியானவன் மற்ற விஷயங்களை விரும்புகின்ற புண்ணியபாப கர்மங்களில் இருந்து நிச்சயமாக விடுபடுவான். அவனது நாமமே ரட்சிக்கும் என்றால் அவனது நேரடியான தரிசனத்தை பற்றி கூறவும் வேண்டுமா? அதனால் ஸ்ரீ கிருஷ்ணனை துதிப்பாயாக என்றார். மேலும் நான் எனது சரீரத்தை விடும் நேரம் வரையில் தெளிந்த புன்னகையுடன் சிவந்த கண்களுடன் தாமரை மலர் போன்ற திருமுகத்துடன் சதுர்புஜனான ஸ்ரீ கிருஷ்ணன் பகவானாக என் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டே என் தியானத்திற்கும் மூலமாகி இங்கேயா இருப்பாராக என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்தார். யுதிஷ்டிரன் பீஷ்மரிடம் மேலும் சிலவற்றை கேட்கின்றான். புருஷர்களின் சுபாவங்களையும் பிராமண க்ஷத்ரியாதி வர்ணங்களையும் பிரம்மச்சரியம் முதலிய ஆசிரமங்களையும் அவற்றை அனுசரிக்க வேதங்களில் விதிக்கப்பட்டவைகளையும் வைராக்கியம் காமம் ஆகிய இரண்டு காரணங்களை பற்றி நிவிருத்தி தர்மங்கள் என்றும் பிரவிருத்தி தர்மங்கள் என்றும் இருவகைப்பட்ட தர்மங்களின் விளக்கங்களையும் கேட்டு அறிந்தான் தர்மபுத்திரன். மேலும் பல வகைப்பட்ட தர்மங்களை சிலவற்றை சுருக்கமாகவும் பலவற்றை விஸ்தாரமாகவும் பல பிரிவுகளாகவும் பிரித்து விதிக்கப்பட்டதான தர்மங்களை பற்றியும் நீதிசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ராஜதர்மங்களையும் பஞ்சாத்திர சோஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மோட்ச தர்மங்களையும் ஸ்திரீ தர்மங்களையும் பகவானை கேட்பது, பகவானை துதி செய்வது முதலிய பகவத் தர்மங்களையும் கேட்டு அறிந்தார் தர்மபுத்திரர். பல வகையான இதிகாசங்களின் உண்மையை அறிந்த பீஷ்மர் தர்ம அர்த்த காம மோட்சங்களையும் அவற்றை நிறைவேற்றும் உபாயங்களையும் வர்ணித்தார். அந்த சமயம் தனது இஷ்டப்படி மரணம் நேருமாறு வரம் பெற்றவரும் யோகியுமான பீஷ்மர் தான் விரும்பிக் கொண்டிருந்த உத்தராயண புண்ணியகாலம் வந்ததை அறிந்தார். தனது வம்சத்தில் வந்த அனைவரையும் நற்கதி அடையச் செய்பவரான அந்த பீஷ்மர் வார்த்தைகளை நிறுத்தி கண்களை மலர விழித்து இமை கொட்டாமல் தேகத்திலும் அதனைச் சேர்ந்த பந்துக்களிடத்திலும் பற்றற்றதான மனதனை கொண்டு எதிரில் இருப்பவனும் பீதாம்பரம் அணிந்தவனும் ஆதி புருஷனும் சதுர்புஜம் உடையவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் நிலை நிறுத்தினார். அச்சமெல்லாம் அழிந்து நிர்மலமாய் விளங்கிய பீஷ்மர் சரீரத்தை விடத் தொடங்கி ஜனார்தனனை துதி செய்கின்றார். இப்படிப்பட்ட பீஷ்ம அவர் எப்படி பகவானை அடைந்தார் என்பதை பற்றி மீண்டும் அடுத்த பதிவில் காண்போம்.